இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
இயேசுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆகாய் தீர்க்கதரிசியின் முகவுரை பகுதியை நாம் குறிப்பாக சிந்தித்தோம். தொடர்ந்து ஆகாய் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் இன்று நாம் சிந்திப்போம். வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் நெகேமியாவின் புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் எருசலேமின் அலங்கத்தை மீண்டும் கட்ட துவங்கிய பொழுது அவர்களுக்கு பலத்த எதிர்ப்பு காணப்பட்டது என்பதை நீங்கள் காண முடியும். அதைப்போலவே இவர்கள் தேவாலயத்தை திரும்ப கட்ட துவங்கிய பொழுதும் பலத்த எதிர்ப்புகள் இருந்தது. மக்கள் இதை கட்டுவதற்கு இது சரியான காலம் அல்ல, தேவனுடைய வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னார்கள். இந்த வசனத்திலே இந்த ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்கிறதை கவனிக்க வேண்டும். பொதுவாக தேவன் அவர்களை தம்முடைய ஜனங்கள் என்றுதான் அழைப்பார். ஆனால் இங்கே அவர் அவ்வாறு அழைக்கவில்லை. அதற்காக தேவன் அவர்களை தம்முடைய ஜனங்களாய் இராதபடிக்கு தள்ளிவிட்டார் என்று அர்த்தமல்ல, தேவன் அவர்களை வெறுத்து விட்டபடியினாலே அவ்வாறு சொல்கிறார். அந்த ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இல்லை. அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையை இவ்வாறு பயபக்தியான சாக்கு போக்கு சொல்லி சமாளித்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகாய் சொல்லப் போகின்ற காரியம் அவர்களை சிறிது வருத்தமடை செய்யப்போகிறது. அவர் மிகவும் பிரச்சனையான இடத்திலே தன் தலையை நுழைக்கிறார். இருந்தபோதிலும் இது அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தொடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. சிலர் தாங்கள் சில காரியங்களை செய்ய முயற்சித்ததை கைவிட்டு விட்டதாக சொல்ல கேட்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இது தேவ சித்தமில்லை, ஆகையால் நான் அந்த இடத்திற்கு போகவில்லை என்று சொல்ல கேட்டிருக்கிறீர்களா? சில வேளைகளிலே தேவன் வேறொன்றை செய்யும்படி தன்னை நடத்துவதாக அவர்கள் சொல்ல கேட்டிருக்கலாம். இதை செய்வது தேவ சித்தம் அல்லது இதை செய்யாதிருப்பது தேவ சித்தம் என்று சொல்வது கிறிஸ்தவர்களிடையே சொல்லப்படுகின்ற ஒரு வழக்க சொல்லாக இருக்கிறது. இது அநேக பாவங்களுக்கு மூடுதலாகவும் இருக்கிறது. ஒரு காரியம் மிகவும் கடினமானதாக நம்முடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக போகும்பொழுது தேவன் வேறொன்றை செய்யும்படி என்னை நடத்துகிறார் என்று சொல்வது மிகவும் எளிதான காரியம். சில சபை போதகர்கள் தங்களுடைய சபையிலே பிரச்சனைகள் அதிகமாகி நெருக்கப்படும் பொழுது தேவன் நான் வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்வார்கள். அவர்கள் உண்மையாகவே தேவனுக்காக அந்த சபையிலே ஊழியம் செய்ய நினைப்பார்கள். ஆனால் பிரச்சனை வந்ததினாலே இவ்வாறு அவர்கள் ஒரு முடிவிற்கு வருவது பரிதாபமான ஒரு காரியமே. அதேபோன்றே இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அது மிகவும் பலத்த எதிர்ப்பை பெற்றது. எனவே அந்த ஜனங்கள் இது கட்டுவதற்குரிய தேவனுடைய வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு சபையை புதுப்பிக்க சபை போதகரும் வேறு சில உறுப்பினர்களும் சேர்ந்து முடிவு செய்தார்கள். ஆகவே அவர்கள் அந்த பழைய ஆலயத்தை புதுப்பிக்கிற காரியத்தை சபை நிர்வாகிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். இந்த கருத்து சொல்லப்பட்ட பொழுது சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் புறக்கணித்தார்கள். இவ்வாறு அவர்களுடைய ஆலயத்தை புதுப்பிக்க செலவழிப்பதை காட்டிலும் அந்த பணத்தை சுவிசேஷ ஊழியத்திற்கு கொடுத்து விடலாம் என்பது இவர்களின் கருத்து. ஆகவே சபை ஆராதனையிலே போதகர் இவ்வாறு கூறினார். அநேகர் இந்த பழைய ஆலயத்தை புதுப்பிக்க விரும்புகிறார்கள், அதற்காக காணிக்கை கொடுக்கவும் முன்வருகிறார்கள். ஒருவேளை உங்களிலே சிலர் இதற்கு விரும்பவில்லை என்றால் நீங்கள் ரூபாய் 1000 காசோலையை தரலாம். அதை சுவிசேஷ பணிகளுக்கு நாம் கொடுக்கலாம். ஆகவே இன்றைய காணிக்கை நேரத்திலே அநேக 1000 காசோலையை பெற முடியும் என்று நம்புகிறேன் என்று அறிவித்தார். இறுதியிலே காணிக்கையை பார்த்தபொழுது சுவிசேஷ ஊழியத்திற்கான 1000 காசோலைகள் மிக செலவே இருந்தன. ஏனென்றால் ஆலயத்தை புதுப்பிக்கிறதை மறுத்து பேசியவர்கள் எதற்குமே கொடுக்க விரும்பவில்லை என்பது தெரிய வந்தது. அவர்கள் சபைக்கும் கொடுக்கப் போவதில்லை, சுவிசேஷ ஊழியத்திற்கும் கொடுக்கப் போவதில்லை. ஆகவேதான் அவர்கள் அவ்வாறு சாக்கு போக்கை சொல்லியிருக்கிறார்கள். ஆலயத்தை புதுப்பிப்பதை விட சுவிசேஷ பணிகளுக்கு கொடுப்பது மேல் என்று அவர்கள் சாக்கு போக்குகளை சொல்கிறார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், ஆலயத்தை இப்பொழுது புதுப்பிப்பது தேவனுடைய சித்தமல்ல, ஆலயத்தை புதுப்பிக்கும் நேரம் இன்னமும் வரவில்லை என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, சபையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதிலே நிச்சயமாக எதிர்ப்பு கிளம்புவது இயற்கையே. ஒவ்வொரு சபையிலும் நிச்சயமாக சிறிய சிறிய குழுக்கள் இருக்கும். இவர்கள் எதையுமே செய்வதில்லை, ஆனால் அவர்கள் குறை சொல்வதிலே வல்லவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எதற்கு பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தாலும், இதற்கு பணத்தை நாம் வீணாக செலவழிக்கக் கூடாது, அதற்கு பதிலாக நாம் இதை செய்தால் நலமாயிருக்கும் என்று சொல்வார்கள். சரி, அவர்கள் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிற காரியத்திற்காவது அவர்கள் பணம் கொடுத்து உதவுவார்களா என்றால் அதையும் செய்ய மாட்டார்கள். ஆகாய் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற கூட்டமும் இப்படிப்பட்டதுதான். அவர்கள் இவ்வாறு பகுத்தாராய்வார்கள். ஆகாய் அவர்கள் புண்கள் மீது போடப்பட்டிருக்கிற கட்டை கலற்றிவிட்ட புண்ணை வெளிப்படுத்துகிறார். இது வலியில்லாமல் இருக்கப் போகிறதில்லை, நிச்சயமாகவே வலியை கொடுக்கத்தான் செய்யும். நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 520 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலே ஆகாய் கொடுத்த முதலாவது செய்தியை பார்க்கப் போகிறோம். ஆகாய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன், ஆகாய் 3:4. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொன்னவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை கட்டிக்கொண்டார்கள். அதற்கு அவர்களுக்கு ஏற்ற காலம் வந்துவிட்டது. அது மச்சு பாவப்பட்ட வீடு என்று தேவன் இங்கே குறிப்பிடுகிறதை கவனியுங்கள். அதாவது அவை மிகவும் ஆழமாக ஆடம்பரமாக கட்டப்பட்டிருந்தது. அவர்கள் தங்களுடைய பெரிய வீடுகளை இவ்வாறு கட்டி வரும் வேளையிலே சுமார் 15 காலம் தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடந்தது. நாம் இப்படிப்பட்ட மக்களை அடிக்கடி பார்க்கலாம். இவர்கள் திடீரென, நான் இனி ஊழியத்திற்கு பணம் கொடுத்து உதவப் போகிறேன், சபைக்கு இந்த பணிக்கு இவ்வளவு காணிக்கை கொடுக்க முடிவு செய்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் காரியங்கள் சற்று கடினமாக போனவுடன், இது தேவ சித்தமில்லை போல, நான் இப்பொழுது இதை செய்ய அவர் விரும்பவில்லை என்று நினைக்கிறேன் என்று கூறி கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள். இவ்வாறு காரியம் கடினமான ஒரு நிமிடத்திலே தாங்கள் முடிவு செய்தது தேவ சித்தமில்லை என்கிற முடிவிற்கு அநேகர் வந்துவிடுகிறார்கள். ஆனால் இதே காரியம் அவருடைய சொந்த காரியமாக இருந்தால் இன்னும் முன்னேறி சென்று அதை செய்யாமலா இருப்பார்கள்? சற்றே யோசித்து பாருங்கள். அநேகர் அபிதமாகத்தான் இருக்கிறார்கள். நமக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றிற்கும் நாம் முயற்சி எடுத்து தடைகள் வந்தாலும் முன்னேறி சென்று சாதித்துவிட விரும்புகிறோம். ஆகாய நாட்களிலே ஒருவன் ஆடம்பரமான வீட்டை கட்டுவதென்றால் எளிதாக முடிந்து விடுமா? இல்லை பெரியமானவர்களே, அவர்கள் அப்படிப்பட்ட வீடுகளை கட்ட அதிக கஷ்டங்களை சந்தித்திருக்க வேண்டும். அதை குறித்து அவர்கள் கலங்கவில்லை. ஆனால் அதே துன்பங்களை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக சகித்துக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. அதற்கு அவர்கள் சொன்ன நொண்டி சாக்கு போக்கு, நாம் அதை இப்பொழுது கட்டுவது தேவ சித்தமில்லை என்று கூறிவிட்டார்கள். ஐயோ, இன்று அநேகர் தாங்கள் சில காரியத்தை செய்வதற்கு இவ்வாறு சாக்கு போக்குகளை சொல்ல கேட்டு கேட்டு நமக்கே புளித்து போய்விட்டது. இவர்களுக்கு தேவ சித்தத்தை பற்றி என்ன தெரியும்? சில காரியம் கடினமாக இருப்பதனாலே, தடை போன்று காணப்படுவதனாலே, உங்களுக்கு அதிலே சில இழப்பு ஏற்படுவதனாலே அது தேவ சித்தமில்லை என்று அர்த்தமாகிவிடுமா? அருமையானவர்களே, தேவ சித்தத்தை நாம் அவ்வாறு புரிந்து கொள்ள இயலாது. அது சரியான முறையல்ல. சில வேளைகளிலே தேவனுடைய சித்தம் மிகவும் கடினமான பாதையை உடையதாகத்தான் இருக்கும். நீங்கள் முந்தின தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனுடைய சித்தமானது எப்பொழுதும் இனிமையான பாதையாக இருப்பதில்லை என்று அவர்கள் வாழ்க்கை உங்களுக்கு சொல்லும். ஆபிரகாமின் வாழ்க்கையை சற்றே நீங்கள் வாசித்து பாருங்கள். இது தேவ சித்தமல்ல, இது தேவ சித்தமல்ல என்று இன்றைய ஜனங்கள் கூறியது போல அவர் கூறியிருக்க மாட்டார் என்று நாம் தெளிவாக சொல்லலாம். ஆபிரகாம் கல்தேயருடைய ஊர் என்ற பட்டணத்திலே வசித்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் தகப்பனாக போகின்ற இவர் ஒரு சிறந்த வியாபாரி. அந்த ஊர் பட்டணம் நாகரீகம் பெற்ற செழிப்பான ஒரு பட்டணமாகவே அன்று இருந்தது. அங்கே ஆபிரகாமிற்கு சிறந்த வியாபாரம் நடந்தது. ஒரு நாளிலே தேவன் ஆபிரகாமிடத்திலே, நீ இந்த ஊர் பட்டணத்தை விட்டு வெளியே வர நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அந்த வேளையிலே ஆபிரகாம் அதை இவ்வாறு பகுத்தாராய்வது எளிதாக இருந்திருக்கும். அதாவது, நான் தேவனை தவறாக புரிந்திருக்க வேண்டும், தேவன் என்னை இந்த இடத்தை விட்டு வெளியே வர சொல்ல மாட்டார், இங்கே என்னுடைய வாழ்க்கை எத்தனை இனிமையாக செழுமையாக ஆசீர்வாதமாக செல்கிறது, ஆகவே நான் இந்த நகரத்தை விட்டு வெளியேறுவது என்பது தேவ சித்தமாக இருக்க கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை என்றுதான் சொல்லியிருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இன்னும் எத்தனையோ ஊழியர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். இந்த ஊழியர்கள் இன்றும் பணித்தளத்திலே பெரிய பெரிய தியாகங்களை செய்கிறார்கள். ஏன்? ஏனென்றால் தாங்கள் பணித்தளத்திலே இவ்வாறு ஊழியம் செய்வது தேவனுடைய சித்தம் என்று அவர்கள் உறுதியாக நம்பியிருக்கிறார்கள். இன்று வீடுகளிலே அமர்ந்திருக்கிற நம்மிலே அநேகர் ஊழியர்களாக போயிருக்க வேண்டும். அதை நாம் தேவ சித்தமில்லை என்று தவிர்த்து விட்டோம். சபை மக்களிலே அநேகர் இன்று எதிர்ப்பாளர்கள் மத்தியிலே நிற்பதை தவிர்த்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் மத்தியிலே அறிவிப்பதை தவிர்த்து சபையிலே சாதாரண கலை விழாக்களை ஒழுங்கு செய்வதிலே மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்திலே அவர்கள் எந்த தியாகமும் செய்யப்போவதில்லை, எந்த கஷ்டத்தையும் சந்திக்கப் போவதும் இல்லை. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை தள்ளிவிட்டு இவ்வாறு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டு விட்டோம். ஆகாய் தீர்க்கதரிசி மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைதான் இவைகள் என்று தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இவைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆலயம் மிகவும் அலங்காரமாக காணப்பட்டு அதை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் மிகவும் வறுமையிலே வாழ்வதை காணும்பொழுது அது அவ்வளவு நலமாக இருக்காது. அதேவேளையிலே ஆலயமானது பழுது பார்க்கப்படாததாக பழமையானதாக காணப்படுவதும் சிறந்ததல்ல. ஆலயமானது பாவிகளை கவர்ந்து இழுக்கும் வண்ணம் அலங்காரமாக காணப்பட வேண்டும். ஒரு ஆலயம் மிகவும் பழுதுள்ளதாக காணப்பட்ட பொழுது அது ஏன் என்று ஒரு ஊழியர் விசாரித்தார். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பதில், சபையின் பெரும் பகுதியான பணம் சுவிசேஷ ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது, ஆகவே நாங்கள் ஆலயத்திற்கு என்று அதிகம் செலவழிப்பதில்லை என்பதுதான். அந்த சபையின் மூப்பர் இந்த ஊழியரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று தங்க வைத்தார். அந்த மூப்பரின் வீட்டை பார்க்கும்பொழுது அது அவ்வளவு ஆடம்பரமானதாக இருந்ததாக அந்த ஊழியர் சொன்னார். அது விலையேற பெற்ற கட்டிடம். உள்ளேயும் மிக ஆடம்பரமாக அது அழகுபடுத்தப்பட்டிருந்தது. அப்பொழுது ஊழியர் தனக்குள்ளே, நீங்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்கள், உங்கள் ஆலயத்தை ஒன்றுமே பழுது பார்க்காமல் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய வீட்டை பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டை ஆடம்பரமாக அழகுபடுத்துவதை சற்று குறைத்தால் சுவிசேஷ ஊழியத்திற்கும் ஆலயத்தை பழுது பார்ப்பதற்கும் தேவையான பணம் கிடைத்துவிடுமே என்று கூறிக்கொண்டார். ஆம் அருமையானவர்களே, ஆலயம் பாழாய் கிடக்கும்பொழுது இந்த அநேகர் தங்களுடைய சொந்த வீட்டை மிகவும் ஆடம்பரமாக வைத்திருக்கிறார்கள். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் உங்களுக்காக எவ்வளவு செலவு செய்கிறீர்கள்? தேவனுக்காக எவ்வளவு செலவு செய்கிறீர்கள்? இது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானதாய் வருகிறது இல்லையா? மேலை நாடு ஒன்றிலே ஒரு ஊழியர் தன் நண்பரோடு கூட இரவு உணவிற்காக ஒரு விடுதிக்கு சென்றிருந்தார்கள். அந்த நண்பர் அந்த ஊழியருக்கு விலை உயர்ந்த உணவை வாங்கி கொடுத்து அங்கே பரிமாறிய பணியாளனுக்கு அதிகமான பணத்தை சிறிய அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு வந்தார். இருவரும் தேவாலயம் சென்றார்கள். அங்கே பிரசங்கத்தை கேட்டு முடித்தவுடன் அவர் அருகிலே காணிக்கை தட்டு வந்தது. அப்பொழுது அந்த நண்பர் ஒரு மிகச் சிறு தொகையையே எடுத்து காணிக்கையாக போட்டார். இது அந்த ஓட்டல் பணியாளருக்கு கொடுத்த சிறு அன்பளிப்பை விட குறைவானதாக இருந்தது. அருமையானவர்களே, எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தீர்களா? இன்று நாம் இப்படிப்பட்ட நிலைமையிலேதான் இருக்கிறோம். தேவனுடைய காரியத்தை இரண்டாம் காரியமாக, அற்பமான காரியமாக எண்ணுகிறோம். இங்கே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் இன்னமும் வரவில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கூறினார்கள். ஆகவே தேவன் அவர்களிடத்திலே, அப்படியானால் உங்கள் வீட்டை கட்ட ஏற்ற காலம் எப்பொழுது வந்தது என்கிறார். இந்த நாட்களிலே சபையில் மாய்மாலம் அதிகமாக பெருத்து போய்விட்டது. அவர்கள் தங்களுக்காக காரியங்களை செய்து கொண்டு அதை தேவனுக்காக செய்ததாக பெருமை பாராட்டுவது பெருகிவிட்டது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆகாய் கூறப்போகின்ற காரியம் பாதிக்கப் போகிறது. அவர் ஒருபொழுதும் புகழ் பெறுவதில்லை. ஆகாய் ஒரு அலார கடிகாரம் போன்றவர். அலார கடிகாரத்தை எவரும் விரும்புகிறதில்லை. காரணம், நாம் நல்ல உறக்கத்திலே இருக்கும் பொழுது அது நம்மை எழுப்பிவிடுகிறது. இன்றைய நாட்களிலே அநேக விதவிதமான அலார கடிகாரங்கள் இனிமையான ஒலியோடு வருகின்றது. ஆனாலும் அது அலார கடிகாரம்தான். இன்று நாம் அப்படிப்பட்ட இடத்திலேயே இருக்கிறோம். எவரும் நம்மை இடையூறு செய்துவிடக்கூடாது, அலாரம் அடித்து நம்மை எழுப்பிவிடக்கூடாது, எச்சரிக்கை செய்யக்கூடாது என்ற நிலையிலே இருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் இன்று இருந்திருந்தால் அவருடைய தலையை இழந்திருப்பார். அரசனின் பாவமான வாழ்க்கையை கண்டித்ததற்காக அல்ல, ஒழுங்கற்ற நிலையிலிருக்கும் கும்பலை எழுப்பிவிட்டதற்காக. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாட்களிலேயும் பாவத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிறதை அநேகர் விரும்புகிறதில்லை. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இந்த காரணத்திற்காகவே புகழ்ச்சியை பெறவில்லை. அவர்கள் கல்லறியப்பட்டார்கள். ஆகாய் ஒரு அலாரம் அடிக்கும் கடிகாரம். அவர் நம்மையும் எழுப்பப் போகிறார். நமக்கு இடைஞ்சல் கொடுக்கப் போகிறார். அதை நாம் விரும்புவதில்லை. ஆகாயின் நாட்களிலே வாழ்ந்தவர்களும் அதை விரும்பவில்லை. அவர்கள் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து அப்பொழுதே வெளியே வந்திருந்தார்கள். அவர்கள் அவருடைய செய்தியை கேட்க விரும்பவில்லை. ஆகாய் ஒரு இக்கட்டான நிலைமையையே பெற்றிருந்தார். அவர் கடினமான இடத்திற்கும் பாறைக்கும் இடையே நின்று கொண்டிருந்தார். இருந்த போதிலும் தன்னுடைய ஜனங்களை தேவனுக்காக எதையாவது செய்ய வைப்பதற்காக அவர்களை எழுப்ப முயற்சி செய்தார். இவருடைய அணுகுமுறை மிகவும் வித்தியாசமானதாக இருந்தது. அவருடைய அணுகுமுறை இன்றைய நாட்களிலே பயன்படுத்தப்படாவிட்டாலும் அது தேவனுடைய பணியிலே இப்பொழுதும் பலன் அளிக்கிறதாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? மற்றவர்கள் செய்யும் தவறான காரியங்களுக்கு ஒத்துப்போகிறவர்களாக, வேதவசனத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்திற்கும் எதிராக பேசுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? அல்லது நீங்களும் ஒரு அலார கடிகாரம் போன்றிருக்கிறீர்களா? அதாவது தூங்கிக் கொண்டிருக்கும் மற்றவர்களை எழுப்புகிறவர்களாயிருக்கிறீர்களா? அல்லது அவர்களை இன்னமும் ஆழ்ந்த தூக்கத்திலே செல்லும்படியாக தெண்டல் போல காணப்படுகிறீர்களா? ஒரு விசுவாசியாகிய நீங்கள் மற்றவர்களை எழுப்பிவிடும் ஊழியத்திலே ஈடுபட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஒருவேளை மற்றவர்கள் உங்களை வரவேற்காமல் இருக்கலாம். நீங்கள் அவருடைய பாவத்தை சுட்டிக்காட்டும்பொழுது உங்கள் மேலே அவர்கள் வருத்தப்படலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் செய்வது தவறு என்பதை உங்கள் உள்ளத்திலே தெளிவுபடுத்துவார் என்றால் அன்போடும் கரிசனையோடும் மனத்தாழ்மையோடும் கூட அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை உங்கள் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும்பொழுது ஆலயத்திற்குள்ளே உள்ள எத்தனையோ காரியங்கள் மாற்றம் பெற வேண்டியதாய் இருக்கும்பொழுது நீங்கள் ஆடம்பரமான காரியங்களுக்கு செலவு செய்து கொண்டிருப்பதும் தவறு என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே வேளையிலே நாம் ஆராதிக்கும் இடத்திலே, நமது ஆலயத்திலே சுத்தம் செய்யப்பட வேண்டிய காரியங்கள், புதுப்பிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கும்பொழுது நம்முடைய வீட்டை மட்டும் நாம் புதுப்பித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அது தேவனுக்கு எவ்வளவு துக்கமாயிருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இதை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் ஆலயத்திற்குள்ளே உள்ள சில பொருட்கள் உங்கள் மன கண்முன் வரும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொன்னால், அதை புதுப்பிக்க நீங்களே ஏன் முன்வரக்கூடாது? சற்றே எண்ணி பாருங்கள். தேவனுக்காக செயல்படுங்கள். உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எங்களிலே யாராவது நாங்கள் காணப்படுவோம் என்று சொன்னால் எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, எங்களுடைய ஆலயத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்கும்பொழுது அதை உணராமல் நாங்கள் மற்றும் ஒரு தேவையை சொல்லி அதற்குத்தான் தேவை என்று தவறாக நாங்கள் வழி நடத்துகிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் எங்களை குறித்து நீர் வேதனைப்படுகிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும்
உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எங்கள் சபையிலேயும் அப்படிப்பட்ட நபர்கள் உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம், அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் தாமே மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மையான தேவை எது என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், அது நல்லது. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ ஒவ்வொரு நாளும் உதவி செய்யும். ஆண்டவரே, ஆகாய் தீர்க்கதரிசியைப் போல தேவையை எடுத்துச் சொல்லும் இடத்திலே எங்களிலே யார் யாரை நீர் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தூய ஆவியானவரின் பலத்தையும் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு நீர் கொடுத்திருந்த தைரியத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய நாம மகிமைக்காக நீர் பயன்படுத்தும். ஒருவேளை மற்றவர்கள் அவர்களை வெறுத்தாலும், அவர்களுக்கு எதிர்த்து நின்றாலும், உண்மையை உண்மை என்று சொல்லும் உயர்வுள்ள எண்ணத்தை தேவரீர் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமும் 15:26. நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமும் 15:26.